வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? இயேசு கூறுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. அன்பர்களே, நீங்கள் ஏன் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? ஆண்டவர் பாதத்தில் அப்படியே பார சுமையை தூக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
வாரோ இந்த உலகத்திலே
போல் வாழ்க்கையில் முடிந்துவிடும்
கரை படியும் பொறிதயத்திலே நிறைவுகளாவதில்லை. கரை படியும் பொறிதயத்திலே நிறைவுகளாவதில்லை. ஒரு துளி ரத்தம் தன் சிந்திடுவாரோ இந்த உலகத்திலே முகத்தா. தன்னை கொடுத்து உன்னை எடுத்த இயேசுவின் அன்பினிதோ. தன்னை கொடுத்து
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் ஆவலோடு கேட்டு குறிப்பெடுத்து தங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொள்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆமோஸ் 5:17 வரை சிந்தித்தோம். நாம் கடைசியாக அங்கே சிந்தித்தது என்ன? அவர்கள் மனம் திரும்ப போவதில்லை என்று அறிந்த தேவன் வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து தெளிவுபட கூறினார். மரணம் ஒவ்வொருவரையும் தொடுவதனாலே எல்லாரும் புலம்புவார்கள் என்று பார்த்தோம். நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் சிந்திக்க தூண்டப்பட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனுடைய எச்சரிப்பை பெற்றும் மனம் திரும்பக்கூடாது என்று உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கும் தண்டனை வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் மனம் திரும்பாவிட்டால் நஷ்டம் நமக்குத்தான். அநேகர் இன்று ஏன் மனம் திரும்புகிறதில்லை என்றால் அவர்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ விருப்பமுள்ளவர்களாகவும் இந்த உலகத்தையும் பாவ சந்தோஷத்தையும் அனுபவிக்க ஆசை உள்ளவர்களாகவும் இருப்பதனாலேதான் அவ்வாறு இருக்கிறார்கள் என்றும் சிந்தித்தோம். ஆனால் இயேசுவண்டை வரும் ஒவ்வொருவருக்கும் அவர் பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் தருகிறார் என்று சிந்தித்தோம். தொடர்ந்து 18 முதல் இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆமோஸ் 5:18 வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். அநேகர் தாங்கள் கர்த்தருடைய நாளை வாஞ்சித்து எதிர்பார்ப்பதாக சொல்ல கேட்டிருக்கலாம். ஆனால் ஆமோஸ் இதை குறித்து ஐயோ என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்கிறார். அவர்கள் நினைப்பது போல கர்த்தருடைய நாள் என்பது இனிமையாக இருக்கப் போவதில்லை. மேலும் அவர்கள் கர்த்தருடைய நாளை விரும்புவதாக சொல்வதெல்லாம் வெளி வேஷம்தான். அதை தங்கள் பக்தியின் வெளிப்படையான அடையாளமாக கருதி அவர்கள் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆமோஸ் இங்கே கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசிதான் இந்த ஒரு பாடத்தை தீர்க்க தரிசனத்திலே முதலாவது அறிமுகப்படுத்தினார். பின்பு இவருக்கு பின்னதாக தேசத்திலே எழுமின அநேக தீர்க்கதரிசிகள் இதை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சிலர் இந்த கர்த்தருடைய நாள் என்பது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது என்பார்கள். நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக இருக்கக்கூடும். யோவேல் மற்றும் ஆமோஸ் போன்ற தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாள் என்பது ஒளி அல்ல, அது இருள் நிறைந்தது என்று கவனமாக கூறியிருக்கிறார்கள். ஆம், கர்த்தருடைய நாள் என்பது நியாய தீர்ப்பில் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் வருகை வழியாக செல்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை இது உள்ளடக்கியுள்ளது. சில வேத வல்லுநர்கள் இவ்வாறு கருதுவதுண்டு. அதாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கர்த்தருடைய நாளை வெறுக்கிறதாகவும் அதை குறித்தவர்கள் பரியாசம் பண்ணுகிறதாகவும் இவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது அவ்வாறு தோன்றவில்லை. மாறாக மக்கள் மிகவும் பயபக்தி உள்ளவர்களாக மாறினார்கள் என்றே சொல்ல வேண்டும். அவர்கள் மோசேயின் சடங்காச்சாரங்கள் வழியாகவும் சென்றார்கள். அதேவேளையிலே விக்கிரக வணக்கம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். இதுவே அவர்களுக்கு சமயமாகி போய்விட்டது. இன்று சபைக்கு செல்லும் அநேகரை போன்றே அவர்களும் காணப்பட்டார்கள். இன்றும் அநேக சபைகளில் உள்ள ஆராதனை சடங்காச்சாரமானதாக ஆகிவிட்டது. அவை உயிரற்ற ஆராதனைகளாயிருக்கிறது. அது பார்ப்பதற்கு அலங்காரமானதாக காணப்படலாம். அந்த ஆராதனை உங்கள் காதையும் கண்களையும் கவரலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறதா? அது உங்களை மறுரூபப்படுத்தியிருக்கிறதா? அல்லது சந்தை வழியிலே வாழ்வது போன்று நீங்கள் காணப்படுகிறீர்களா? வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் அடிக்கடியாக இவ்வாறு சொல்வதுண்டு, ஓ தேவன் மட்டும் வந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் உண்மையிலேயே அவர் வருகிறதை விரும்புகிறார்களா என்பது கேள்விக்குறிதான். சிலர் இயேசு சபையை எடுத்துக் கொள்வதன் மூலம் தாங்கள் அதிலே பங்கடைவதால் இவ்வுலகத்தின் பாடுகளுக்கு தப்பிவிடலாம் என்றும் எண்ணுவதுண்டு. பிரியமானவர்களே, ஒரு இறையியல் கல்லூரியிலே படிக்கும் மாணவர்களிலே இருவர் எபிரேய மொழி பாடத்தை படிக்க மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் இருவரும் அடுத்த நாள் பரீட்சைக்கு எபிரேய பாடத்தை படிக்க உட்கார்ந்தபோது ஒருவர் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து, கர்த்தர் இந்த ராத்திரியிலே மட்டும் வந்துவிட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று சொன்னாராம். ஏனென்றால் அவருக்கு எபிரேய பாடத்தை படிக்க விருப்பமில்லை, கடினமாக இருந்தது. இன்றும் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஏதாவது கஷ்டமான ஒரு காரியத்தை குறித்து பேசும்பொழுது, யோசிக்கும்பொழுது, அதற்கு முன் கர்த்தர் வந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று பேசுகிறார்கள். இயேசுவின் பிரசன்னமாகுதலை இவர்கள் விரும்பி அவருடைய வருகையை எதிர்நோக்கவில்லை. இந்த விதமான உலகத்திலே கடினமான சூழ்நிலைகளிலிருந்து தப்புவதற்காக சபை எடுத்துக் கொள்ளப்படுதலை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். உண்மைதானே? நீங்கள் எந்த நோக்கத்திலே அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறீர்கள்? ஆமோஸ் அந்த மக்களை பார்த்து, அருமையான பக்திமான்களே, நீங்கள் சாதாரணமான சமய சடங்குகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே தேவனை பற்றி தெரியவில்லை. நீங்கள் கர்த்தர் கூறின சடங்காச்சாரங்களையும் செய்கிறீர்கள். அவர் வெறுக்கிற அசுத்தமான காரியங்களையும் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்புவது போல கர்த்தருடைய நாள் விரும்பப்படத்தக்கதல்ல. அது ஒளியுடைய நாள் அல்ல, இருளின் நாளாகும். கர்த்தருடைய நாள் வரும்பொழுது நீங்கள் முதலிலே மகா உபத்திரவ நாளின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் 1000 வருட அரசாட்சிக்கு நேராக துள்ளி குதித்து போய்விடலாம் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் அவ்வாறு நடக்கப் போவதில்லை என்று சொல்கிறார். நாம் சபையானது மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து போவதில்லை என்று விசுவாசிக்கிறோம். அதேவேளையிலே நாம் எல்லா விதமான நியாய தீர்ப்பிற்கும் தப்ப முடியாது என்பதையும் உணர வேண்டும். அருமையானவர்களே, சிலர் பரலோகத்திற்கு சென்ற பிறகு உபத்திரவத்திலே அகப்படுவோம் என்று எண்ணுகிறோம். ஏன் தெரியுமா? அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 5:10 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று இங்கே சொல்லப்படுவது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை அர்த்தப்படுத்தவில்லை. இந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எதற்கு வருவார்கள் தெரியுமா? சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு வருவார்கள். இந்த நியாய தீர்ப்பு ரட்சிப்பிற்குரியதா? இல்லை பெரியமானவர்களே. பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3:11 பாருங்கள், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆம், ஒரு மனிதனும் வேறு எந்த அஸ்திபாரத்தையும் போட முடியாது. அதன் மேலே கட்ட வேண்டுமென்றால் முடியும். நீங்கள் அதன் மேல் மரம், புல், வைக்கோல் போன்றவற்றை கொண்டு கட்டலாம். அல்லது அஸ்திபாரத்தின் மேலே பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் போன்றவற்றை கொண்டும் கட்டலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வேலையும் அக்னியால் சோதிக்கப்படும். ஒரு மனிதனுடைய வேலை அக்னியிலே அழியாவிட்டால் அவன் பலனை பெறுவான். சரி, ஒருவேளை அவனுடைய வேலைப்பாடு அழிந்துவிட்டால்? பவுல் சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 3:15, அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்கிறார். அநேகர் ரட்சிக்கப்பட்டாலும் அவர்கள் பரலோகத்திற்கு வரும்பொழுது அக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட மனம் வீசும் என்று ஒரு வேத வல்லுநர் இதை குறித்து சொல்கிறார். இந்த உலகத்திலே அவர்கள் செய்வதெல்லாம் மாம்சத்திலே செய்கிறார்கள். இதை அவர்கள் உலகத்திற்காக தற்போதைய திருப்திக்காக செய்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழும் இந்த வாழ்க்கை சோதிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. ஆனால் நாம் இயேசுவின் வருகையை குறித்து விருப்பம் உள்ளவர்கள் போல காணப்பட்டு அதை உண்மையிலே நேசியாமல் இருப்பது கேலிக்குரியது. நாம் பரலோகத்திற்கு போகும்பொழுது கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன் நிற்க வேண்டும். தொடர்ந்து நாம் இந்த நியாயாசனத்தின் முன் அடையப் போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து பவுல் 2 கொரிந்தியர் 5:11 சொல்கிறார். கவனியுங்கள், 2 கொரிந்தியர் 5:11, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே வெளிப்பட்டவுடன் அவர் உங்களுக்கு ஒரு பரிசை தூக்கி கொடுத்து விடுவார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது தவறு. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே குடும்பத்திலே வாழ்ந்த வாழ்க்கை, சமுதாயத்திலே வாழ்ந்த வாழ்க்கை, வியாபாரத்திலே நீங்கள் செய்த காரியங்கள், உங்கள் பணிஸ்தலத்திலே உங்கள் சாட்சி, எதிர்ப்பாளரோடு நீங்கள் கொண்டிருந்த தொடர்பு, இவை எல்லாமே கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு கொண்டு வரப்படும். இவைகளே மாம்சத்திலே இங்கே செய்யப்படுகின்ற காரியங்கள். நீங்கள் இப்பொழுது பரலோகம் போக விரும்புகிறீர்களா? நீங்கள் அதற்கு எல்லாவற்றையும் சரி செய்து விட்டீர்களா? பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 11:31 பாருங்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இதற்காகவே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் எல்லாவற்றையும் அறிக்கை செய்துவிட வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் அன்றன்றுள்ள கணக்கை அன்றன்று ஆண்டுடைய பாதத்திலே முடித்துவிட வேண்டும். அதை செய்யாத பட்சத்திலே ஒரு நாள் அவற்றையெல்லாம் அவர் வெளியே கொண்டு வருவார். நீங்கள் கடந்த நாளிலே ஒருவேளை கோபம் கொண்டு செயல்பட்டு உங்களுடைய சாட்சியை இழந்திருக்கக்கூடும், அல்லது மற்றொரு விசுவாசியை குறித்து நீங்கள் ஒருவேளை கோல் சொல்லியிருக்கக்கூடும். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே வரும்பொழுது இந்த காரியங்களுக்காக உங்கள் முதுகை தட்டி கொடுத்து நீ நல்ல மகனாக இருக்கிறாய் என்று சொல்வார் என எதிர்பார்க்கிறீர்களா? அருமையானவர்களே, இந்த காரியங்களை தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். காரியங்கள் பரலோகத்திலே சரி செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த காரணத்திற்காகவே கிறிஸ்துவின் நியாயாசனம். ஆமோஸ் இந்த ஒரு காரியத்தையே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நாளை விரும்புகிறதை விட்டுவிடுங்கள். அது மூடத்தனமான காரியம். அது பிரகாசமான நாளல்ல, அந்தகாரத்தின் நாள். அதிலே மகா உபத்திரவ காலம் இருக்கிறது. அதன் வழியாகவே நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை விசுவாசியாக இருந்தால் நீங்கள் மகா உபத்திரவ காலத்தின் வழியாக செல்ல வேண்டியதிராது. இருந்த போதிலும் விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு செல்ல வேண்டியது இருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சிலர் நினைப்பது போல இது இனிமையானதாக இருக்கப் போவதில்லை என்று நான் எண்ணுகிறேன். ஆமோஸ் 5:19 பாருங்கள், சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். ஆமோஸ் வேதத்திலுள்ள செய்தியாளர்களிலே, நாடகப்பாணியிலே பிரசங்கிக்கிறவர்களிலே சிறந்தவராய் காணப்படுகிறார். இவர் அத்தனையான உருவக மொழிகளை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் பூமியில் உள்ள நடைமுறையிலுள்ள சொற்றொடர்களை பயன்படுத்தி இயற்கையிலிருந்து தன்னுடைய விளக்கத்தை எடுத்துச் சொல்கிறார். இங்கே ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார். அவன் காட்டுக்குள் சென்று விடுகிறான். அப்பொழுது திடீரென்று சிங்கம் அவன் பின்னாக வந்துவிடுகிறது. அவ்வாறு அதனிடத்திலிருந்து அவன் தப்பி ஓடும்பொழுது கரடி ஒன்று அவனுக்கு எதிராக வருகிறது. வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த பூமியிலே உள்ள பாடுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவனுடைய வருகையை எதிர்பார்த்தீர்களானால் அது அடுப்பிலிருந்த குழம்பு பாத்திரத்திலிருந்து துள்ளி தீயில் குதித்தது போலிருக்கும். அந்த மனிதன் கரடியை பார்த்தவுடன் மலையிலிருந்து துள்ளி குதித்து வீட்டிற்கு வந்துவிட்டான். வந்தவன் சுவரிலே தன் கையை வைத்து மூச்சு விட்டு இளைப்பார நினைத்த பொழுது சுவரில் வைத்து அவன் கையை சுவருக்குள்ளிருந்து வந்த பாம்பு கடித்துவிட்டது. இந்த பாம்பின் விஷக்கடியை பெறுவதைக் காட்டிலும் அவன் சிங்கத்தின் கையில் அல்லது கரடியின் வயிற்றிற்கு இரையாக போயிருந்தானால் நலமாயிருக்கும். ஆமோஸ் சொல்கிற காரியம் இதுதான். நாம் இந்த பூமியிலே தேவனுக்காக வாழும் வாழ்க்கையை கவனமாக வாழ்வோமாக. அதுதான் சிறந்த காரியம். கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அதற்குரிய விலை கிரயத்தை செலுத்திவிட்டார். விசுவாசிகளான நம்முடைய பாவங்கள் சரி செய்யப்படாவிட்டால் அவர் சரி செய்வார். அருமையானவர்களே, அவர் அதை கட்டாயமாக செய்வார். அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். பரலோகம் என்பது எல்லாவற்றையும் சரியாக கொண்டுள்ள இடம். ஆகவே அங்கே நாம் செல்லும் பொழுது நீங்களும் நானும் சரியாக இருக்க வேண்டியது அவசியம். இதை இன்றும் அநேகர் உணர்ந்து கொள்கிறதில்லை. எனவேதான் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த பிறகும் தங்கள் வாழ்க்கையை குறித்து அக்கறையற்றவர்களாய் ஜாக்கிரதையாய் வாழாமல் இஷ்டம் போல இருக்கிறார்கள். ஆமோஸ் 5:20 பாருங்கள். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாயிருக்கும் அல்லவோ. கர்த்தருடைய நாள் என்பது நியாய தீர்ப்போடு துவங்குகிறதாயிருக்கிறது என்று சிந்தித்தோம். இது இஸ்ரவேல் தேசத்தின் மீது இனி வருகிறதாயிருக்கிறது. இருந்த போதிலும் நியாய தீர்ப்பை விட அதிகமான காரியங்களும் இந்த கர்த்தருடைய நாளிலே காணப்படுகிறது. இந்த கர்த்தருடைய நாளிலே இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையும் உள்ளடக்கியுள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 1000 வருட அரசாட்சியை நடத்துவார். அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பார். வசனம் 21-23 வரை வாசிக்கிறேன். ஆமோஸ் 5:21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் பலிகளுக்கு பின்னாக இருந்த அவருடைய வாழ்க்கையிலே நேர்மையில்லை, பரிசுத்தமில்லை. தேவனுடைய ஜனங்கள் ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது, அவர்கள் விசுவாசம் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு கதை அல்ல, அது ஒரு தத்துவமும் அல்ல, அது உண்மையானது, நடைமுறையானது. விசுவாசமானது ஒரு மனிதனை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின் சுவாசம். அநேகர் இவ்வாறு சொல்ல கேட்டிருக்கலாம், அவன் தேவன் மீது குருட்டுத்தனமான நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று. அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த குருட்டுத்தனமான விசுவாசம் இருந்தால் அதை உங்களை விட்டு அகற்றுங்கள். ஏனென்றால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. விசுவாசம் என்பது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறதாய் இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் கூறுகிறதையும் சற்றே கவனியுங்கள். யாக்கோபு 2:20. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நாம் நற்கிரியைகளை செய்வதற்காகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாய பவுல் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்தார்கள், விக்கிரக ஆராதனையிலே ஈடுபட்டார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் மோசேயின் பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருந்த சடங்காச்சாரங்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடினார்கள். பயபக்தி உள்ளவர்கள் போல செய்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து, நான் இதையெல்லாம் வெறுக்கிறேன், இதனாலே எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாமும் நம்முடைய சபைகளிலே பாடல்களை பாடுகிறோம், பாடுகிற குழுவினரும் உண்டு. இவ்வாறு பாடப்படும் பாடலோடு அவருடைய இருதயம் ஒன்றித்து செல்லவில்லை என்றால் அதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. பாடல் வரிசையிலே உட்கார்ந்து பாடுகிறவருடைய வாழ்க்கை வாரத்து நாளிலே அசுத்தத்திலே இருக்கும் என்றால் அதனாலே என்ன பயன்? பண்டிகையை கொண்டாடும் நம்முடைய வாழ்க்கையிலே பண்டிகை நாட்களிலேயே குடித்து வெறித்து தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர்! பாடுகிறவர்கள் தங்கள் இருதயத்திலே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அவருடைய பாட்டு தேவனுக்கு இரைச்சலை போலத்தான் இருக்கும். தேவன் அதை அங்கீகரிக்க முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் ஒருவேளை ஒரு பாடகர் குழுவிலே இருக்கலாம், அல்லது பண்டிகை காலங்களிலே உங்கள் ஆலயத்திலே மும்முரமாக நின்று பல பணிகளை செய்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம். உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே இயேசு ஜீவிக்கிறவராயிருக்கிறாரா? மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசுவை உங்களிலே காண முடியுமா? அல்லது உங்களுடைய பிரயாசம் அத்தனையும் வீணானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமோஸ் 5:24-26 வசனங்களை வாசிக்கிறேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரக்கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பலிகளை செலுத்தினார்கள் என்பது தெளிவான காரியமே. ஆனால் அவர்கள் எந்தெந்த புறஜாதியாரை வழியிலே சந்தித்தார்களோ அவர்களுடைய தெய்வங்களின் வழிபாடுகளையும் தங்கள் முறைகளோடு சேர்த்துக் கொள்ள விரும்பினார்கள். குறிப்பாக மோலோகுடைய வழிபாடு. இதை வழிபடும்பொழுது அந்த சிலையிலுள்ள சூடாக்கப்பட்ட கரத்திலே குழந்தைகளை வைத்து பலியிட்டு வழிபட்டார்கள். அந்த வெப்பத்திலே பிள்ளைகள் சத்தமிட்டு சாவது எத்தனை பரிதாபம். தேவன் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நீங்கள் ஞாயிறுதோறும் என்னை ஆராதிக்கும்படி சபைக்கு வந்து செல்கிறீர்கள், ஆனால் வார நாட்களிலே நீங்கள் மோலோகு போன்றவற்றை வழிபடுகிறீர்கள். அதாவது பொருளாசையாகிய காரியத்தை வணங்குகிறீர்கள். உண்மையில் நீங்கள் என்னை மட்டும் தொழுது சேவிக்கவில்லை என்பதை உணருங்கள் என்று சொல்கிறார். கார்டினல் ஓல்சே என்பவர் 8 ஹென்ரியின் அரசவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஓல்சே இயற்கையான மரணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே சந்திக்காவிட்டால் அவர் சிரச்சேதம் பண்ணப்படுவார் என்று அரசனால் காலம் நியமிக்கப்பட்டிருந்தது. மரணப்படுக்கையிலே கார்டினல் இருக்கும்பொழுது, நான் என் ராஜாவுக்கு சேவை செய்தது போல என்னுடைய கர்த்தருக்கு மட்டும் ஊழியம் செய்து வந்தேன் என்று கூறினார். ஆனால் இன்று அநேக கிறிஸ்தவர்களின் நிலைமையும் எப்படி இருக்கிறது தெரியுமா? அவர்கள் தங்கள் மரணப்படுக்கையிலே, நான் இந்த பூமியிலே மோலோக்கு பிரியமாக நடந்தேன், உலகத்திலுள்ள பொருட்களுக்கும் முக்கிய இடத்தை கொடுத்தேன், என் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் இந்த உலக மாம்ச பொருட்களை முக்கியப்படுத்தி வணங்கினேன் என்றுதான் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒருவருடைய அடக்க ஆராதனையிலே அவரை குறித்து தேவனுடைய ஊழியர் எவ்வளவுதான் உயர்த்தி இனிமையாக பேசினாலும், வந்திருந்த மக்கள் புகழ்ந்து பேசினாலும், மரித்து போன அந்த மனிதர் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு நிற்கப் போவது உறுதி. அங்கேயே எல்லாம் முடிவு செய்யப்படும். ஆகவே இங்கே பூமியிலே வாழும்பொழுதே தேவனோடு நாம் காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடன் இங்கே ஒப்புரவாகி சமாதானத்துடன் வாழ வேண்டும். நீங்கள் தேவனோடு சமாதானம் உடையவர்களாக இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஆமோஸ் 5:27 பாருங்கள், ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் எதிர்காலத்திலே தண்டிக்கப்பட போகிறது. அவர்கள் தமஸ்குவுக்கு அப்பாலே சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள். தமஸ்குவுக்கு அப்பால் நினிவே இருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் மக்கள் அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள் என்று தேவன் எச்சரிக்கிறார். ஆம், தேவன் இந்த ஜனங்களை தெரிந்தெடுத்து சேர்த்துக் கொண்டார். ஆனால் இப்பொழுது அது கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தேவன் அதை குடியோட்டுவேன், துரத்துவேன் என்று சொல்கிறார். அவர்கள் செய்த பாவம் அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அவரால் சேர்த்துக் கொள்ளப்பட்ட விசுவாசியாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் நாளுக்கு நாள் அவர் கூறுவதை கேட்டு வளர வேண்டியது அவசியம் என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது அவருடைய ஐக்கியத்தை இழந்து போகிறோம். எப்பொழுது இழந்தோம் என்பதையே நாம் அறியாதவர்களாய்த்தான் இருப்போம். அவர் தமது சமூகத்திலிருந்து நம்மை துரத்தி விடுவார். ஆனால் அவருடைய சித்தத்தின் வழியிலே நடக்கிற நம்மை மென்மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் உலக வாழ்க்கையிலேயும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 42:16. இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 42:16.